بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسوله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. கணியத்திற்குரிய மாணவிகளே, இமாம் முஹம்மத் இப்னு அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நூலாகிய சலாசத்துல் உசூல், மூன்று அடிப்படைகள் என்ற நூலிலிருந்து நாம் இஸ்லாமிய கொள்கை விளக்கங்களை படித்து வருகின்றோம். இது நம்முடைய ஐந்தாவது அமர்வு. முந்தைய பாடங்களிலே நாம் படித்தவற்றின் சுருக்கமாவது, இல்ம் என்றால் என்ன என்று படித்தோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி நாம் படித்தோம். நாம் முதலாவதாக கற்றுக்கொள்ள வேண்டிய நான்கு விஷயங்கள், அவை அதிலே முதலாவதாக அல் இல்மு, கல்வி. அந்த கல்வியில் மூன்று விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று அல்லாஹுவை பற்றிய கல்வி, இரண்டாவது நபியை பற்றிய கல்வி, மூன்றாவது மார்க்கத்தை பற்றிய கல்வி. அதாவது அல்லாஹுவை பற்றிய அறிவு, நபியை பற்றிய அறிவு, மார்க்கத்தை பற்றிய அறிவு. இந்த மூன்று அறிவுகளும் பில் அதில்லதி, ஆதாரங்களோடு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை படித்தோம். அப்போ ஒவ்வொன்றையும் எப்படி அறிந்து கொள்வது, அந்த அறிந்து கொள்ளக்கூடிய முறை என்ன, கடைசி அறிந்து கொள்ளக்கூடிய வழிகள் என்ன என்ற விஷயங்களை நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாக படித்தோம். இரண்டாவது, இன்று நாம் படிக்க போவது அல் மஸ்அலத்து ஸானியத்து, இரண்டாவது விஷயம். அதாவது ஒவ்வொரு முஸ்லீமும் கண்டிப்பாக கற்று அறிய வேண்டிய, ஒவ்வொரு முஸ்லீமும் கண்டிப்பாக கற்று அறிய வேண்டிய நான்கு விஷயங்களில் இரண்டாவது விஷயம் அல் மஸ்அலத்து ஸானியத்து, இரண்டாவது விஷயம் அல் அமலு பிஹி. சொல்லுங்க, அல் அமலு பிஹி. அல் அமல் என்றால் செயல்படுவது, செயல்படுத்துவது. பிஹி அதை கொண்டு, அல்லது அதன் மூலம், அல்லது அதன்படி. அப்ப அதன்படி அதை கொண்டு என்றால் என்ன? அதாவது மேல சொன்னாங்க பாருங்க, அல் மஸ்அலத்துல் ஊலா, முதல் மஸ்அலா அல் இல்முன்னு சொல்லி, அறிவுன்னு சொல்லி. அல் அமலு பிஹி என்றால் அல் அமலு பில் இல்மி, அல் அமலு பில் இல்மி. அந்த பில் இல்மி என்பதுதான் லமீராக சொல்லி பிஹின்னு சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சுச்சா? நம்ம இதையும் அரபியுடைய பாடத்திலேயே நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப பிஹி என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்லுவோம்? அதன்படி, அல்லது அதை கொண்டு, அதன் அடிப்படையில், அந்த மாதிரியான அர்த்தங்களை நம்ம கொடுப்போம். சரி, அப்ப நான்கு விஷயங்கள்ல இரண்டாவது விஷயம் என்னவென்றால், அதாவது கண்டிப்பா நம்ம கற்று அறிந்து நம்ம வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய நான்கு விஷயங்கள்ல இரண்டாவது விஷயம் அல் அமலு பில் இல்மி. நாம் அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய நபியை பற்றியும் தீனுல் இஸ்லாமை பற்றியும் ஆதாரங்களின் அடிப்படையில், நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியின் அடிப்படையில், அல்லது கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியை கொண்டு செயல்படுவது, அமல் செய்வது. புரியுதா? புரியுதுங்களா? சரி, இப்ப பாருங்க, ஒரு மனிதர் அல்லாஹுவை பற்றி தெரிந்து கொள்கிறார், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய நபியை பற்றி தெரிந்து கொள்கிறார், அது போன்ற அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்கிறார். அப்ப எந்த அளவுக்கு இவர் தெரிந்து கொண்டு வருகிறாரோ அந்த அளவுக்கு இவரிடத்திலே அமல்கள், செயல்கள் இருக்க வேண்டும். அப்ப அந்த செயல்களை கொண்டுதான் இவர் கற்ற கல்வி உண்மையான கல்வியா, இவர் அல்லாஹ்வுக்காக கல்வி கற்றிருக்கிறாரா, மறுமைக்காக கல்வி கற்றிருக்கிறாரா என்பது தெரிய வரும். இப்ப ஒரு மனிதர் நிறைய படித்து கொண்டே போறார், நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டே போறாரு, ஆனா அவரிடத்துல அமல் இல்லை என்றால், செயல்கள் அந்த கற்ற கல்வியின்படி அவரிடத்திலே செயல்பாடுகள் இல்லை என்றால், அப்ப என்ன பொருள் என்றால், இவர் அல்லாஹ்வுக்காக கல்வி கற்கவில்லை, மறுமைக்காக கல்வி கற்கவில்லை, சொர்க்கத்தை அடைவதற்காக இவர் கல்வி கற்கவில்லை, மாறாக பெயருக்காக, புகழுக்காக, தான் ஆலிம் என்று சொல்லப்படுவதற்காக அல்லது வேறு ஏதாவது உலக லாபத்துக்காக வேண்டிதான் இவர் கல்வி கற்றவராக இருக்கிறார். இவர் அல்லாஹ்வுக்காக கல்வி கற்றிருப்பாரையானால், மறுமைக்காக கல்வி கற்றிருப்பாரையானால், சொர்க்கத்திற்காக கல்வி கற்றிருப்பாரையானால், கண்டிப்பாக தான் தெரிந்து கொண்ட விஷயங்களின்படி இவர் அமல் செய்திருப்பார், செயல்பட்டிருப்பார். சொல்றது புரியுதா? புரியுதுங்களா எல்லாருக்கும்? அப்ப இரண்டாவது விஷயம் இருக்கிறது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி முதல் விஷயம் இல்மு ரொம்ப முக்கியமோ, அதே போல இரண்டாவது விஷயம் என்ன? அல் அமலு பில் இல்மி, கற்ற கல்வியை கொண்டு செயல்படுவது, அது ரொம்ப முக்கியமானது. இப்ப பாருங்க, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கும் நபியினுடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கின்றார். அல்லாஹ்வு ரசூலும் தடுத்த விஷயங்களை விட்டு அவர் விலகிக் கொள்கிறார். அல்லாஹ்வு ரசூலும் கற்றுக் கொடுத்த வணக்க வழிபாடுகளை அவர் முறையாக செய்கிறார். அப்ப இப்படிப்பட்ட மனிதர், இவருடைய கல்விதான் இவருக்கு பயன் தரக்கூடிய கல்வியாக அமைந்தது என்று பொருள். ஆனா ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? நிறைய படித்திருக்கிறார், ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணுவது கிடையாது, நபியினுடைய கட்டளைகளை பேணுவது கிடையாது. அதே போல அல்லாஹ்வு ரசூலும் தடுத்த பாவங்களை விட்டு அவர் விலகிக் கொள்வது கிடையாது. அதே போல இபாதத்துகளையும் சரியா செய்யறது கிடையாது. அப்ப இவரை பொறுத்தவரை இவரிடத்திலே கல்வி இருக்கிறது, ஆனால் எது இல்லை? அமல் இல்லை இவரிடத்துல. அப்ப இவருடைய கல்வியை கொண்டு இவர் அல்லாஹுவை நாடினாரா, ஆகிரத்தை விரும்பினாரா, சொர்க்கத்தை தேடினாரா என்றால் அது கேள்விக்குறியாக ஆகிவிடுகிறது. புரியுதுங்களா? அப்ப எந்த ஒரு மனிதர் அல்லாஹுவை, தனது கல்வியை கொண்டு அல்லாஹுவை, ஆகிரத்தை, சொர்க்கத்தை நாடுவாரோ, அவர் தான் கற்ற கல்வியின்படி அமல் செய்வார். அப்ப இரண்டாவது முக்கியமான விஷயம் வந்து இந்த அமல். இந்த அமல் தான் கல்வியினுடைய ரிசல்ட். கல்வியினுடைய ரிசல்ட் என்ன? அமல் தான். இப்ப ஒரு மனிதர் கல்வி கற்கிறார், அமல் இல்லை. அப்ப அவர் எப்படின்னு சொன்னா, ஒரு காய்க்காத மரத்தை போல. இப்போ ஒரு மரம் இருக்கு, ஆனா அந்த மரம் வந்து காய்க்கிறது கிடையாது. அந்த மரத்தை கொண்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? பிரயோஜனம் இல்லை. நம்முடைய அறிஞர்கள் இந்த மாதிரி நிறைய உதாரணம் சொல்லி இருக்கிறாங்க. இப்போ வந்து உப்பு தண்ணி இருக்கு கடல்ல, இதை யாராவது குடிச்சு பயன்பெற முடியுமா? முடியாது. அந்த மாதிரிதான் ஒருத்தர் இடத்துல வந்து இல்மு நிறைய இருக்குது, ஆனா அவரிடத்துல அமல் இல்லை என்றால் அவருக்கு உதாரணம் இப்படித்தான். கல்வி இருக்கிறது ஆனால் அமல் இல்லை. அப்ப அவர் எப்படின்னு சொன்னா, காய்க்காத ஒரு மரத்தை போல, ஒரு கடல் நீரை போல. அப்ப அவரிடத்துல வந்து அவருடைய கல்வி வந்து அவருக்கு பயன் தரக்கூடிய கல்வியாக இருக்காது. சரி, இப்ப கிறிஸ்தவர்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன், அவங்க நிறைய அமல் செய்வாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க? நிறைய அமல் செய்வாங்க. ஆனா அவங்களுடைய எந்த ஒரு அமலும் இல்மின் அடிப்படையிலே அமைந்திருக்காது, கல்வியின் அடிப்படையிலே அமைந்திருக்காது. அப்ப முஸ்லிம்கள்லையும் யாரெல்லாம் இல்மு இல்லாமல் அமல் செய்கிறார்களோ அவர்கள் யாரை போல? கிறிஸ்தவர்களை போல. சரி, இப்ப யூதர்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அவங்களிடத்துல நிறைய இல்மு இருக்கும், ஆனா அவங்களிடத்துல அமல் இருக்காது. யூதர்களிடத்துல நிறைய இல்மு இருக்கும், ஆனா அவர்களிடத்துல அமல் இருக்காது. இப்ப யார் முஸ்லிம்கள்ல இல்மை கற்றுக்கொண்டு அமல் செய்யவில்லையோ அவர்கள் யாரை போல? அல்லாஹ் பாதுகாக்கணும், யூதர்களை போல. அப்ப நீங்க குர்ஆன்ல நீங்க ஓதும் பொழுது சூரத்துல் ஃபாத்திஹால இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் ஗ைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். யா அல்லாஹ், எங்களை நேரான பாதையிலே நீ எங்களை நேர்வழி நடத்துவாயாக. அந்த பாதை நீ அருள் புரிந்தவர்களுடைய பாதை. வழிகட்டவர்களோ அல்லது உனது கோபத்திற்குரிய உனது கோபத்திற்கு உரியவர்களோ அவர்களுடைய பாதை அல்ல என்று நம்ம சொல்றோம். இப்ப இந்த இடத்துல நீங்க மூன்று விதமான மக்களை குறிப்பிடுகின்றீர்கள். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆறாவது ஏழாவது வசனத்துல எத்தனை விதமான மக்களை குறிப்பிடுகின்றீர்கள்? மூன்று விதமான மக்கள். முதல் விதமான மக்கள் யாரு? அல்லாஹ்வுடைய அருளுக்கு தகுதியானவர்கள். இரண்டாவது மக்கள் யாரு? இரண்டாவது மக்கள் கோபத்திற்கு ஆளானவர்கள். மூன்றாவது வழிகட்டவர்கள். இப்ப இந்த அல்லாஹ்வுடைய அருளுக்கு தகுதியானவர்கள், அல்லாஹ்வுடைய அருளுக்கு உரித்தானவர்கள் யார் என்று சொன்னா, தாங்கள் கற்ற கல்வியின்படி அல்லாஹ் தங்களுக்கு கொடுத்த ஹிதாயத்தின்படி செயல்பட்டவர்கள். கவனமா கேளுங்க, அல்லாஹ்வுடைய அருளுக்கு உரித்தான அந்த மக்கள் யாரு? அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்ற அந்த ஹிதாயத் நேர்வழியின்படி செயல்பட்டவர்கள், அல்லாஹ் கொடுத்த அந்த மார்க்கத்தின்படி இல்மின்படி செயல்பட்டு நேர்வழியை அடைந்தவர்கள், அவர்கள் தான் சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், அல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ அருள் புரிந்தவர்கள். அப்ப அவங்க இல்மை கற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் என்றால் யாரு, அவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, அதே போல ஆகிரத் என்றால் என்ன, ஆகிரத்தில் வெற்றி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்ற விஷயங்களை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். தெரிந்த விஷயங்களின்படி அவர்கள் செயல்பட்டார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய அருளுக்கு தகுதியானவர்களாக அவர்கள் மாறினார்கள். அப்ப அதான் இல்மு இருந்தது, அமல் இருந்தது. இப்ப இரண்டாவது ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான். அந்த இரண்டாவது கூட்டம் யார்? அல் மஹதூபி அலைஹிம், அல் மஹதூபி அலைஹிம், கோபத்திற்குரியவர்கள். இவர்கள் யார் என்றால் இல்மை இவர்கள் கிடைக்கப்பட்டார்கள். இவர்களுக்கு என்ன கிடைத்தது? இல்மு கிடைத்தது. ஆனால் அந்த இல்மின்படி அவர்கள் செயல்படவில்லை. அப்ப அதன் காரணமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்களாக ஆகிவிட்டார்கள். 62வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மசலு அல்லதீன ஹம்மிலு தௌராத தும்ம லம் யஹ்மிலூஹா கமசலி அல்ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா بئس مثل القوم الذين كذبوا بآيات الله والله لا يهدي القوم الظالمين. அல்லாஹ் அக்பர். இந்த குர்ஆனுடைய வசனத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இதை குறிச்சு எழுதி கொள்ளணும் எல்லாரும் நோட்ல. அக்கீதாவுடைய பாடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் தனியா ஒரு நோட் போட்டு அந்த நோட்ல எல்லாத்தையுமே அரபியையும் தமிழையும் எழுதிட்டு வரணும். கவனிங்க, இப்ப இந்த அத்தியாயத்தில் இந்த வசனத்துல பாருங்க, தௌராத்து கொடுக்கப்பட்டவர்கள், அதாவது தௌராத்துடைய கல்வியை பெற்றுக்கொண்டவர்கள், ஆனா சும்மலம் யஹ்மிலுஹா, அந்த கற்ற கல்வியின்படி அவர்கள் செயல்படவில்லை. அப்ப இவர்களுக்கு அல்லாஹு தஆலா உதாரணம் எப்படி சொல்கிறான் என்றால், புத்தகங்களை சுமக்கக்கூடிய ஒரு கழுதையை போல. இப்ப ஒரு கழுதை நிறைய கிதாபுகளை, பெரிய பெரிய அறிவு ஞானம் உள்ள பெரிய பெரிய பொக்கிஷமான புத்தகங்கள் எல்லாம் தன்னுடைய முதுகுல சுமந்துட்டு போகுது. இப்ப சுமக்கக்கூடிய இந்த புத்தகங்களை கொண்டு அந்த கழுதிக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப இந்த மாதிரி தான் அல்லாஹு தஆலா உதாரணம் சொல்கிறான். கல்வி கற்றதற்கு பிறகு அந்த கல்வியின்படி செயல்படாத மக்களுக்கு, அவர்கள் அறிஞர்கள்னு சொல்லப்படட்டும் அல்லது பொதுமக்கள் இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஒரு விஷயம் தெரிந்து அந்த விஷயத்தின்படி அவர்கள் அமல் செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம் என்ன? கழுதை. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய வசனத்தை பொய்ப்பிக்கக்கூடிய மக்களுடைய உதாரணம் ரொம்ப கெட்ட உதாரணமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹு தஆலா நேர்வழி காட்ட மாட்டான். அப்ப யார் வந்து கல்வி இல்லாமல் அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான் அல்லாஹ்வின் வழிகட்டவர்கள். புரியுதுங்களா? அப்ப இவங்க யாரு அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவர்கள். இவங்க யாரு? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்லாத விஷயங்களை எல்லாம் தங்கள் மீது அவங்க கடமையாக்கி கொண்டாங்க. 55வது அத்தியாயத்தில் 27வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வரஹ்பானியத்தன் இப்தத்உஹா மா கதப்னாஹா அலைஹிம் இல்லா இப்திகா ரிட்வானில்லாஹ் ஃபமா ரஊஹா ஹக்க ரியாயதிஹா. அப்ப கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், துறவரங்களை தங்கள் மீது கடமையாக்கி கொண்டார்கள். ஆனால் நாம் அவர்கள் மீது அந்த துறவரத்தை கடமையாக்கவில்லை. அப்ப இந்த மாதிரி நிறைய சடங்குகளை, வணக்க வழிபாடுகளை கிறிஸ்தவர்களாக செய்து கொண்டார்கள். அதெல்லாம் அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதர்களோ அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது கிடையாது. அப்ப இல்மு இல்லாமல் அமல் செய்யக்கூடியவர்களுடைய உதாரணம் யாரு? கிறிஸ்தவர்கள். இல்மு இருக்கு ஆனா அமல் செய்வது கிடையாது. அவர்கள் யாரை கொண்டவர்கள்? யார் இல்மை கொண்டு அமல் செய்கிறார்களோ அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள், அதாவது நபிமார்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்களுடைய அந்த கூட்டத்தில் அந்த மக்களோட போய் சேரக்கூடியவர்கள். அப்ப இந்த விஷயம் நமக்கு ரொம்ப ரொம்ப அல்லாஹ்வுடைய அச்சத்தை பயத்தை உண்டாக்கணும். நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியின்படி நம்ம எந்த அளவு செயல்படுகிறோம் என்று. புரியுதுங்களா? சரி, அப்ப நம்ம இந்த விஷயத்தை தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டும். அஸ்ஸானியது அல் அமலு பிஹி, அதாவது அல் அமலு பில் இல்மி, இரண்டாவது முக்கியமான விஷயம் இல்மை கொண்டு செயல்படுவது. அப்ப எந்த அளவு நம்மிடத்துல இல்மு இருக்கிறதோ அந்த இல்மை கொண்டு நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமல்களை அதிகரித்துக் கொண்டே செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனிஸ்தாத இல்மன் فَلَمْ يَزْدَدْ هُدًا لَمْ يَزْدَدْ مِنَ اللَّهِ إِلَّا بُعْدًا. யார் ஒரு மனிதன் அதிகமாக கல்வியை கற்றுக்கொண்டு ஆனால் நேர்வழி அவனுக்கு அதிகமாகவில்லையோ, ஒரு மனிதர் கல்வி அதிகமாக கற்றுக்கொள்கிறார், ஒரு மனிதர் அதிகமாக இல்மு கற்றுக்கொள்கிறார் ஆனால் அந்த இல்மை கொண்டு அவருக்கு நேர்வழி அதிகமாகுவதில்லை, அப்ப அப்படிப்பட்ட மனிதர் அல்லாஹ்விடமிருந்து தூரமாகி கொண்டே போகிறார். லம் யஸ்தத் மின் அல்லாஹி இல்லா புழுதா, அவர் அந்த அளவுக்கு அல்லாஹ்விடமிருந்து தூரமாகி கொண்டே போவார். அப்ப இங்க கவனிங்க, கல்வி இல்லாமல் இருப்பதும் ஒரு ஆபத்து, புரியுதா? கல்வி இல்மே இல்லாமல் இருப்பதும் என்ன, ஒரு பெரிய ஆபத்து. சரி, இல்மு இருக்கு அமல் இல்லாமல் இருந்தால் அதுவும் ஒரு பெரிய ஆபத்து தான். அப்ப ஒரு மனிதனிடத்துல இல்மும் இருக்க வேண்டும், அந்த இல்மின்படி அமலும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர் தான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்புக்கும் அருளுக்கும் உரியவராக ஆகுவார். அடுத்து மூன்றாவது, அஸ்ஸாலிசத்து அத்தஅவத்து இலைஹி, மூன்றாவது மசலா, மூன்றாவது விஷயம் அத்தஅவத்து இலைஹி, அதன் பக்கம் அழைப்பது. மூன்றாவது அதன் பக்கம் அழைப்பது அல்லது இவற்றின் பக்கம் அழைப்பது. இந்த அபிஹி அதே போல இலைஹி பாருங்களேன், இது எல்லாமே அந்த இல்மு என்று முதல்ல வந்து வந்தது அல்லவா, அதை நோக்கி செல்லக்கூடிய தமீர்கள். அத்தஅவத்து இலல் இல்மி, அதன் பக்கம் அழைப்படுது அல்லது அவற்றின் பக்கம் அழைப்பது. இப்ப நீங்க இல்முல என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சு கொண்டீங்க, இல்முல என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சு கொண்டீங்க, அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொண்டோம், அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி தெரிந்து கொண்டோம், அதே போல மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். அப்ப இந்த மூன்று விஷயங்களின் பக்கம் நாம் அழைப்பு செய்ய வேண்டும். கவனிங்க, இப்ப ஒரு மனிதர் கல்வி கற்றுக்கொள்கிறார், அப்புறம் தானும் அந்த கல்வியின்படி அமல் செய்கிறார். இந்த மனிதனுடைய பொறுப்பு இதோடு முடிந்து விடுகிறதா என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தில் இவருடைய பொறுப்பு இதோட முடிந்து விடுவது கிடையாது. மாறாக இவருடைய பொறுப்பிலே மூன்றாவது ஒரு விஷயம் சேருகிறது. அதுதான் என்ன, அழைப்பு பணி செய்வது. கவனமா கேளுங்க, முதலாவது விஷயம் என்ன, இல்மு, இரண்டாவது என்ன, அமல், மூன்றாவது என்ன, தஅவா. அப்ப தான் எந்த ஒரு விஷயங்களை கற்றுக்கொண்டாரோ அந்த விஷயங்களின் மக்களை அழைப்பவராக இருக்க வேண்டும். அப்ப இது வந்து நம்ம மேல கடமை, இது நம்முடைய பொறுப்பு. இது இல்லாமல் ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது, தாவா இல்லாமல் ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது. இப்ப இன்றைய காலத்தில் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் பலவிதமான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் யாரு என்றால், குடும்பத்தில் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், இஸ்லாமிய ஒரு அரபு பேர் வந்து எங்களுக்கு வைக்கப்பட்டு இருக்குது, அவ்வளவுதான். மற்றபடி எங்களுக்கும் மார்க்கத்துக்கும் இடையில எந்த சம்பந்தமும் இருக்காது, படிக்கிறதோ மார்க்கத்தின்படி செயல்படுறதோ அதெல்லாம் இருக்காது. ஏதோ சடங்குகளை மட்டும் அவங்க இஸ்லாமிய மக்கள் செய்யற மாதிரி செய்வாங்க, கல்யாணம், மௌத்து, இந்த மாதிரி சடங்குகளை மட்டும், மற்றது எதையுமே அவங்க செஞ்சு கொள்ள மாட்டாங்க மார்க்கத்திலிருந்து. இப்படி ஒரு கூட்டம் இருப்பாங்க. இன்னொரு கூட்டம் எப்படின்னு சொன்னா, அவங்க இல்மை கொஞ்சம் கத்திருப்பாங்க, கற்றுக்கொண்டிருப்பாங்க, அதே போல அமலும் கொஞ்சம் செய்வாங்க, ஆனா பிற மக்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைக்க மாட்டாங்க. இவங்க யாரு, இல்மு இருக்கும் கொஞ்சம் அமலும் இருக்கும், ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, பிற மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க மாட்டார்கள். அப்ப இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு கட்டம் இது. அப்ப இவருக்கு தான் நம்பிக்கை கொண்ட அந்த மார்க்கத்தின் மீது இவருக்கு முழுமையான நம்பிக்கை ஏற்படவில்லை. முழுமையான நம்பிக்கை ஏற்பட்டிருக்குமேயானால் கண்டிப்பாக இந்த மார்க்கத்தின் பக்கம் இவர் மக்களை அழைத்திருப்பார். சொல்றது புரியுதுங்களா? இப்ப நீங்க நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர், இதுல உங்களுக்கு நம்பிக்கை உறுதியா இருக்கு, இதுல உங்களுக்கு மார்க்க பற்று பலமா இருக்கு, அல்லாஹ் மேல நீங்க உண்மையான அன்பு வச்சிருக்கீங்க,
அல்லாஹ் மேல உங்களுக்கு உண்மையான ஈடுபாடு இருக்கு என்று உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு ஆர்வம் ஒரு தெளிவு இருக்குமேயானால் அப்ப நீங்க என்ன செய்வீங்க, உடனே இதன் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக மாறுவீர்கள். அப்ப நீங்க மக்களை இதன் பக்கம் அழைக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, உண்மையிலே நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கையில பலவீனம் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு மனிதர் தாவா செய்யலன்னு சொன்னா அது எதை காட்டுகிறது, அவருடைய ஈமான்ல உள்ள பலவீனத்தை காட்டுகிறது. அப்ப அதனாலதான் நபிமார்கள் வந்து அல்லாஹ்வின் பக்கம் தாவா செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க, சஹாபாக்கள் அல்லாஹ்வின் பக்கம் தாவா செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க, அதற்கு பின்னால் வந்த எல்லா தாபியங்களும் இமாம்களும் அல்லாஹுவின் பக்கம் தாவா செய்யக்கூடியவங்களாக இருந்தார்கள். அப்ப தாவா என்பது அவ்வளவு முக்கியமான ஒன்று. இப்ப பாருங்க 16வது அத்தியாயம் 125வது வசனம், 16வது அத்தியாயம் 125வது வசனம், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனதி வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். அல்லாஹ் சொல்கிறான், உதுஉ நபியே நீங்கள் அழையுங்கள், இலா சபீலி ரப்பிக உங்களது இறைவனுடைய மார்க்கத்தின் பக்கம், பில் ஹிக்மதி ஞானத்தை கொண்டு, ஞானம் என்றால் குர்ஆனை கொண்டு, வல்மௌஇதத்தில் ஹஸனதி அழகிய உபதேசத்தை கொண்டு, அதாவது ஹதீஸை கொண்டு, வஜாதில்ஹும் பில்லதி ஹி அஹ்ஸன் நீங்க தேவைப்படும் போது அழகிய முறையில் அவர்களிடத்திலே நீங்கள் விவாதம் செய்யுங்கள். புரியுதா, புரியுதுங்களா? அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் முதல்ல எதை கொண்டு அழைக்க வேண்டும், குர்ஆனை கொண்டு, அப்புறம் எதை கொண்டு அழைக்க வேண்டும், ஹதீஸை கொண்டு அழைக்க வேண்டும். அப்ப தேவைப்படும் பொழுது அங்க விவாதம் தேவை என்றால் தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம விவாதம் செய்யணும் மறுக்கக்கூடிய மக்களிடத்துல. ஆனா விவாதம் என்பது ரொம்ப குறைவா தான் உங்களுக்கு தேவைப்படும். கிறிஸ்தவர்கள் யூதர்களிடத்துல விவாதம் தேவைப்படுமே தவிர இணை வைப்பவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்ம குர்ஆனை கொண்டு ஹதீஸை கொண்டு தாவா கொடுத்தாலே போதுமானது. சரியா? அதே போல சூரா யூசுப் 12வது அத்தியாயம் 12வது அத்தியாயத்தினுடைய 108வது வசனம், குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அன வமனித்தபஅனி வஸுப்ஹானல்லாஹி வமா அன மினல் முஷ்ரிகீன். சூரா யூசுப் 12வது அத்தியாயம் 108வது வசனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கடமை, அவங்களுடைய டியூட்டி, அவங்களுடைய பணி என்னவென்று அல்லாஹ் சொல்கிறான். அவங்களுடைய பணி என்ன, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டே இருப்பது. அப்ப அவர்களும் அவர்களை பின்பற்றியவர்களும் தெளிவான ஆதாரத்தில் இருக்கிறாங்க. அப்ப ரசூலுடைய பணி எதுவோ அதுதான் நம்முடைய பணியாக இருக்க வேண்டும். அப்ப தெளிவான ஆதாரத்தில் இருந்து கொண்டு மக்களை அல்லாஹுவின் பக்கம் அழைப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். கவனிங்க, இப்ப அழைப்பு பணி என்பது தெளிவாக தெளிவான ஆதாரத்தோடு இருக்க வேண்டும். அழைப்பு பணி எப்படி இருக்கணும்? சரி, அதாவது நீங்க அழைப்பு பணி செய்யும் பொழுது ஓரளவுக்கு மார்க்க சட்டங்களை தெரிந்தவராக இருக்க வேண்டும், அழைப்பு பணி செய்யக்கூடிய முறையை நீங்கள் தெரிந்தவராக இருக்க வேண்டும், யாரை நீங்கள் அழைக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும், அதுபோன்று என்ன விஷயங்களை நீங்கள் அழைப்பு பணியில எடுத்து சொல்கிறீர்கள் என்பதிலும் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அப்ப இந்த அலா பசீரத்தின் ஆதாரத்தோடு தெளிவோடு நான் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன் என்பதில் நான்கு விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று என்ன, மார்க்க சட்டங்களை தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, அழைப்பு பணியின் முறையை தெரிந்திருக்க வேண்டும். மூன்றாவது, யாரை அழைக்கிறோமோ அழைக்கப்படுபவருடைய நிலைமையை தெரிந்திருக்க வேண்டும். இவர் முஷ்ரிக்கா, இவர் கிறிஸ்டினா, இவர் யஹூதியா, இவர் வந்து கம்யூனிஸ்டா, என்ன என்பதை நம்ம தெளிவா தெரிந்து கொண்டால்தான் அதற்கேற்ப நம்ம அழைக்க முடியும். நான்காவது என்ன, எதை கொண்டு அழைக்கிறாரோ அதையும் அவர் தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வை பற்றி சொல்வதாக இருந்தால் என்ன விஷயத்தை அவர் சொல்றாரோ அதை தெளிவு ஆதாரத்தோடு தெரிந்து வச்சிருக்கணும். நபியை பற்றி சொல்வதாக இருந்தால் நபியை பற்றி இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆதாரப்பூர்வமானதா அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி இவர் எடுத்து சொன்னால் இவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் தெளிவா குரான்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா, சஹீஹான ஹதீஸா அது என்று அவர் தெரிந்திருக்க வேண்டும். இப்படி அழைப்புல தெளிவான ஆதாரத்தோடு அழைப்பதில் நான்கு விஷயங்கள் இருக்கின்றன. சரி, இப்ப அடுத்து பாருங்க தாவாவுடைய அந்த வழிகள். இப்ப நம்ம தாவா செய்யணும்னு ஆசைப்படுறோம். இப்ப தாவாவுடைய வழிகள் நிறைய வழிகள் இருக்கின்றன. ஒரு வழி மட்டும் அல்லாஹ் வைத்து விடல, நிறைய வழிகளை அல்லாஹ் வைத்து விடுகின்றான். அதுல ஒரு சில வழிகளை பாருங்களேன், நம்மளால இந்த வழிகள்ல எந்த வழி முடியுதோ அந்த வழியை கொண்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் தாவா செய்யணும். ஒன்று என்ன, மக்களுக்கு பிரசங்கம் செய்வது. நல்ல விஷயங்களை மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்றோம், பிரசங்கம் செய்யறோம். சரியா? அதே போல இரண்டாவது, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு மார்க்க விஷயங்களை பற்றி நம்ம வகுப்பு நடத்துவதற்காக வேண்டி நீங்க ஒரு ஏற்பாடு செஞ்சு அதுல அவங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்குறீங்க, அதுவும் தாவா. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எழுதக்கூடிய அந்த திறமையை கொண்டு நீங்க நல்ல நல்ல இஸ்லாமிய கட்டுரைகளை எழுதுறீங்க, அதை மக்களுக்கு மத்தியில பரப்புறீங்க, இதுவும் தாவாதான். அதே போல மார்க்கத்தை பற்றி, அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய நல்ல நூல்களை எழுதி மக்களுக்கு மத்தியில் அந்த நூல்களை நீங்க கொடுக்கறீங்க, இதுவும் தாவாதான். அப்ப இந்த தாவா என்பது, இதுல நீ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு அதாவது இந்த தாவா யாருக்கு போய் சேரணுமோ அவர்களுக்கு பெருமளவுல போய் சேராம இருப்பது முஸ்லிம்களுடைய ஒரு பெரிய குற்றமாக இருக்கிறது. முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, இந்த சொன்ன விஷயங்களை எல்லாம் தங்களுக்கு மத்தியிலே செஞ்சுக்கிறாங்க. இப்ப ஒரு நான் முஸ்லிம்களுடைய கூட்டங்களை கூட்டி அவங்களுக்கு நம்ம பிரசங்கம் கொடுக்கிறோமா, அவங்களுக்கு மார்க்கத்தை பத்தி நம்ம எடுத்து சொல்றோமா, அவர்களுடைய நூல்கள்ல அல்லது அவர்களுடைய பத்திரிகைகள்ல நம்ம வந்து இஸ்லாத்தை பற்றி எழுதி அவங்களை அழைக்கிறோமா, அல்லது இஸ்லாமை பற்றிய நல்ல நூல்களை எழுதி அல்லது இஸ்லாமை பற்றிய கட்டுரைகளை நம்ம எழுதி அவங்களுக்கு நம்ம விநியோகம் செய்யறோமா என்று நம்ம பார்த்தோம் என்று சொன்னா, முஸ்லிம்கள் ரொம்ப பேரு இதை செய்யாமல் அலட்சியத்தில் இருக்கிறாங்க. அப்ப தாவால முதல் தாவா என்ன, இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறவே தெரியாத மக்களுக்கு எடுத்து சொல்வது. இரண்டாவது என்ன, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிஞ்சிருக்கிறாங்க, ஆனா ஒழுங்கா அவங்க தெரிஞ்சிடல, சரியான முறையில் அவங்க மார்க்கத்தை தெரிந்து வைத்திருக்கவில்லை, அதாவது ஜாஹில்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு அழைப்பு செய்வது. இன்றைக்கு பெரும்பாலும் இந்த இரண்டாவது விஷயத்தை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள், முதல் விஷயத்துல ரொம்ப பேர் அலட்சியம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம ஒரு உண்மையான முஸ்லீம், அதே போல குரான் சுன்னாவுடைய அடிப்படையில, அஹ்லு சுன்னாவுடைய அடிப்படையில, சலஃபுகளுடைய மன்ஹஜ்ல இஸ்லாமை பின்பற்றக்கூடிய நம்ம நம்ம என்ன செய்யணும், அதாவது இஸ்லாமுக்கு வெளியில இருக்கக்கூடிய அவர்களுக்கு நம்ம தாவா செய்யணும். இரண்டாவது, தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு மார்க்கத்தை தெரியாம இருக்கக்கூடிய மக்களுக்கும் நம்ம தாவா செய்யணும். ரெண்டுமே அவசியம். இப்ப இந்த தப்லீக் ஜமாத்துக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அவங்க வெறும் முஸ்லிம்களை மட்டும்தான் சந்திப்பாங்க, நான் முஸ்லீமை சந்திக்க மாட்டாங்க, சந்திச்சாலும் சொல்ல மாட்டாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களோட பகிர்ந்து கொள்ளவே மாட்டாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒழுங்கா இருந்தா நம்மளை பார்த்து அவங்க முஸ்லீம் ஆயிடுவாங்கன்னு சொல்லி. இதை பொதுவா எல்லா தமிழிக்காரங்களும் ரொம்ப பெரிய ஞான, அதாவது முத்து வந்து வாயிலிருந்து உதிர்த்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன, நம்ம ஒழுங்காயிட்டா அவங்க சரி, அவங்களே தானா இஸ்லாத்துக்குள்ளார வந்துருவாங்கன்னு சொல்லி. இது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா சொல்லுங்க, தமிழிக்காரங்க ஒருத்தங்க இருந்தாங்களா, இருக்காங்களா இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சரியாயிட்டோம்னா தானா எல்லாரும் முஸ்லீம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க, அப்ப ரசூலுல்லா ஒழுங்கான முஸ்லீமா இருந்தாங்களா இல்லையா சொல்லுங்க பாக்கலாம், சஹாபாக்கள் ஒழுங்கான முஸ்லீமா இருந்தாங்களா இல்லையா, நம்மளை விட 100% ஒரு பெர்சன்டேஜ் கூட குறையாம, நம்மளாவது எத்தனையோ பெர்சன்டேஜ் குறைவா இருக்கும், ஒரு பெர்சன்டேஜ் கூட குறைவில்லாத ஒரு முழுமையான முஸ்லீமாக அல்லாஹ்வுடைய ரசூல் இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு அடுத்து சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்ப பார்த்தே முஸ்லீம் ஆயிரலான்னு சொன்னா அப்ப ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலாம் எதுக்கு தாவா கொடுக்கணும்? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? அப்ப நபிய பார்த்தே ஒருத்தர் வந்து முஸ்லீம் ஆக முடியாதுன்னு சொன்னா அப்ப நம்மளை பார்த்து முஸ்லீம் ஆக முடியுமா? நபிய விட தக்குவா உள்ளவங்க யாரு? நபிய விட ஈமான் உள்ளவங்க யாரு? நபிய விட அமல்களில பரிபூர்ணமானவங்க யாரு? அந்த நபி தாவா கொடுத்தாங்களா இல்லையா? நீங்க இஸ்லாமுக்கு வாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் தான் ஓர் இறைவன், அவனை தான் வணங்கணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா கொடுத்தாங்களா, அல்லது வாய் மூடி சும்மா அவங்க மட்டும் அமல் செய்து கொண்டிருந்தார்களா? அவங்க தாவா கொடுத்தாங்க. அப்ப எப்ப தான் மட்டும் அமல் செய்வதால், கவனிங்க, தான் மட்டும் அமல் செய்வதால், தான் மட்டும் முழுமையான முஸ்லீமாக இருப்பதால் பிறர் அதை பார்த்து இஸ்லாமாக முஸ்லீமாக மாறிவிடுவது சாத்தியம் என்று சொன்னால் அது எங்க ஏற்பட்டிருக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கணும், சஹாபாக்களுக்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கணும். அப்ப ஆயிரத்துல ஒன்னு ரெண்டு சம்பவங்கள் தான் அந்த மாதிரி ஏற்பட்டிருக்குதே தவிர பாக்கி மெஜாரிட்டியா ரசூலுல்லாஹ்வுடைய பணி எப்படி இருந்துச்சு? அவங்க தானும் அமல் செய்தார்கள், தாவாவும் கொடுத்தாங்க. அப்ப எனவே இந்த தப்லீக்காரங்க சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்குது, இது ஷைத்தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. இது யாரு சொல்லிக் கொடுத்தது? நீங்க சரியாயிட்டா உங்களை பார்த்து தானா வந்துருவாங்கன்னு சொல்லி இப்படி ஒரு குரான் ஆயத்தோ, இப்படி ஒரு ஹதீஸோ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலேயோ அல்லது சஹாபாக்களுடைய விஷயங்கள்லயோ நமக்கு எதுவுமே காண கிடைக்கல. நமக்கு எப்படி காண கிடைக்குது? நீங்களும் அமல் செய்யுங்கள், பிறரையும் அதன் பக்கம் அழையுங்கள் என்றுதான் நமக்கு குரான்லையும் ஹதீஸ்லையும் இருக்குதே தவிர நீங்க மட்டும் அமல் செஞ்சா போதும், நீங்க செய்யற அமலை பார்த்து அவங்க இஸ்லாத்துக்குள்ளார வந்துடுவாங்கன்னு சொல்லி நமக்கு எங்கேயுமே ஆதாரம் கிடைக்கல. ஒரு விஷயமாச்சா? இரண்டாவது விஷயம் கவனிங்க, இப்ப நம்ம மார்க்கத்தின் பக்கம் அழைக்கும் பொழுது ரெண்டு விஷயங்களையும் சொல்லி அழைக்கணும். கவனமா கேளுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். மார்க்கத்தின் பக்கம் அழைக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? ரெண்டு விஷயங்களின் படியும் நம்ம அழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒன்று என்ன செய்ய வேண்டிய விஷயம், இரண்டாவது செய்யக்கூடாத விஷயம். இந்த ரெண்டுத்தையுமே நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதுலயும் நீங்க பார்த்தீர்கள் என்றா இந்த தப்லீக்காரங்க அவங்களுக்குன்னு தனியா ஒரு தீன் வச்சிருப்பாங்க. என்னன்னு சொன்னா நம்ம செய்ய வேண்டிய கட்டளைகளை மட்டும் சொன்னா போதும், செய்யக்கூடாத விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது, அது அவங்களா தானா தெரிஞ்சு அவங்க திருத்திப்பாங்க அப்படின்னு இந்த தப்லீக்காரங்க புதிய ஒரு சட்டத்தை இஸ்லாம்ல சொல்லுவாங்க. சொல்றாங்களா இல்லையா? நம்ம நன்மையை மட்டும் ஏவுனா போதும், தீமை தானா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஷைத்தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது தான், அல்லாவோ அல்லாவுடைய ரசூலோ சொல்லிக் கொடுத்தது கிடையாது. நீ ஒன்றும் கோச்சுக்காதீங்க யாரும் ஏன் இவ்வளவு கோபமா சொல்றேன்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னா அல்லாஹு தானா குரான்ல வசனத்துக்கு வசனம் நன்மையை ஏவுங்கள் தீமையை தடுங்கள்னு சொல்றான். அல்லாஹ் எப்படி சொல்றான்? அதே போல ரசூல்லாவுடைய ஹதீஸ்ல எங்கேயாவது ஒரு குரான் ஆயத்திலேயாவது ஒரு ஹதீஸ்லயாவது நன்மையை ஏவுங்க தீமை தானா போயிடும் அப்படி எங்கேயாவது ஒரு ஆயத்திலேயோ ஒரு ஹதீஸ்லயோ இருக்கான்னு நம்ம தேடி பார்த்தோம் என்றால், அல்லது யாராவது சஹாபாக்களாவது அப்படி சொல்லியிருக்காங்களான்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தா எங்கேயுமே நமக்கு கிடைக்கல. நமக்கு கிடைக்கிறது என்ன? அதுக்கு மாற்றமா கிடைக்குது. எப்படி கிடைக்குது? நன்மையையும் ஏவுங்கள் தீமையிலிருந்தும் தடுங்கள் என்றுதான் நமக்கு சேர்த்து சேர்த்து சொல்லப்பட்டிருக்கதே தவிர நன்மையை ஏவுனா தீமையை தானா போயிடும் என்று எங்கேயுமே கிடைக்கல. அப்ப இவங்களுக்கு என்ன சைத்தான் மனசுல போறான்னு சொன்னா, இப்ப பாருங்க இவங்க வந்து பெரிய ஒரு தத்துவத்தை கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ஆதாரத்தை சொல்வாங்க. இந்த பாருங்க ஒரு இடத்துல இருட்டு இருக்கு, அப்ப அந்த இருட்டை வந்து நீங்க போக்குறதா இருந்தா நீங்க கம்ப வச்சுக்கிட்டு இருட்டே போன்னு அடிக்க தேவையில்லை, நீங்க ஒரு லைட்டை போட்டுருங்க தானா இருட்டு போயிடும். நீங்க கேள்விப்பட்டீங்களா இந்த உதாரணம்? கேள்விப்பட்டது இல்ல? தப்லீக்காரங்க வந்து ரொம்ப பெருசா சொல்ற உதாரணம் இதான். எப்படின்னு சொன்னா லைட்டு போட்டா போதுமா இருட்ட போக்குறதுக்கு, வந்து வெளிச்சம் வந்தவொடனே இருட்டு தானா போயிடும். அந்த மாதிரிதான் நீங்க நன்மை ஏவுனா போதும் தீமை தானா போயிடும் சொல்லுவாங்க. இது வந்து தப்லீக்ல வந்து ரொம்ப பெரிய தத்துவமா சொல்ற மாதிரி. இப்ப நம்ம கேட்கிற கேள்வி என்ன? முதலாவது கேள்வி, மார்க்கத்தை நீங்கள் அல்லாவிடமிருந்தும் ரசூலிடமிருந்தும் கற்றுக்கொள்வீங்களா, அல்லது அவர்கள் சொல்லாத விஷயமாக மற்றவங்க சொல்லும் பொழுது அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கொள்வீங்களா? அல்லாஹ்வும் ரசூலும் சொல்றதுல இருந்து மார்க்கத்தை நம்ம எடுக்க முடியும், சரியா? அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொல்றாங்க? நன்மையை ஏவுங்க தீமையை தடுங்கங்கிறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய ஆலிம் என்ன சொல்றாரு? நன்மையை ஏவுங்க, தீமை தானா போயிடும் சொல்றாரு. அப்ப நீங்க எதை எடுத்துப்பீங்க? அல்லாஹ் ரசூல் சொல்றதுதான் எடுத்துக்கணும். ஒன்னாச்சா? இரண்டாவது, இவங்க என்ன உதாரணம் சொல்றாங்க? இப்ப நன்மையை ஏவுனா தீமை தானா போயிடுங்கிறதுக்கு உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா, லைட்டு போட்டா இருள் போயிடுறத உதாரணமா சொல்றாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தீன விளக்குவதற்கு தான், புரிய வைப்பதற்கு தான் நீங்க வந்து உதாரணம் சொல்லணுமே தவிர, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன சட்டத்துக்கு மாற்றமாக நீங்க செயல்படுறதுக்கு உதாரணம் சொல்லக்கூடாது. புரியுதா? அது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவை அறியாமையின் பக்கம் சேர்ப்பது, அல்லாஹ்வுடைய ரசூலை அறியாமையின் பக்கம் சேர்ப்பதாக ஆயிடும். புரியுதா? அதாவது அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் தெரியாத விஷயம் தனக்கு தெரிந்து விட்டதாக. புரியுதா? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தெரியாத இல்மு தனக்கு தெரிந்து விட்டதாக ஆகிடும். இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தான நிலைமை. இது எப்படின்னு சொன்னா, முஷ்ரிக்குகளும் சரி, அதே போல அல்லாஹ்வுடைய தூதர்களை மறுத்த மற்ற மக்களும் சரி, எப்பெல்லாம் நபிமார்கள் வந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு கட்டளையை சொல்லுவாங்களோ, அப்ப அவர்கள் உடனே என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது ஒரு உதாரணத்தை சொல்லிதான் நபிமார்களை வந்து எதிர்ப்பாங்க. நல்ல கவனமா கேளுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நபிமார்கள் வந்து தாவா செய்யும் பொழுது, அந்த தாவாவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் என்ன செய்வாங்க? ஏதாவது ஒரு உதாரணத்தை சொல்லி நபிமார்களுடைய கூற்றுகளை மறுப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்னா, இப்ப நபிமார்கள் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்க வந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டுக்கிறோம், நீங்க வந்து மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அது எப்படி அல்லாஹுத்தால மனிதரை தூதராக்குவான், அவன் வந்து ரசூல் ஆக்குறதா இருந்தா, தன்னுடைய ஒரு நபியாக ஒருத்தர் அனுப்புறதா இருந்தா வானவர்கள் அனுப்பியிருக்க வேண்டியதுதானே, அப்ப நீங்க நாங்க வந்து வானவர்கள் வந்தாதான் ஏற்றுக்கொள்வோம், வானவர்கள் தான் ரொம்ப சுத்தமானவங்க, மனிதர்கள் வந்து பாவம் செஞ்சவங்க இல்ல, பாவம் செஞ்சவங்களை எப்படி வந்து அல்லாஹுத்தால தூதர்களாக அனுப்புவான் அப்படின்னு அறிவை கொண்டு உதாரணங்களை சொல்லி நபிமார்களை மறுத்தாங்க. அதே போல என்ன செஞ்சாங்க, ஒரு நபி வருவாங்க, அடுத்து இன்னொரு நபி வரும் பொழுது வம்புக்கு என்ன செய்வாங்க, நீங்க சொல்றதை ஏத்துக்கொள்ள மாட்டோம், அந்த நபி மாதிரி நீங்களும் இருந்தாதான் ஏத்துக்கொள்வோம் அப்படிமாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபியா வந்தப்ப யூதர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மூசா அலைஹி ஸலாம் கொண்டு வந்த மாதிரி முஜிசா உங்கள்கிட்ட இருந்தா நாங்க உங்களை ஏத்துக்கிறோம், அப்படி இல்லைன்னா ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி ஒம்பு படிச்சாங்க. இப்ப இந்த மாதிரி குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இருக்கு, குறிப்பா சூரா பனி இஸ்ராயில், அதே போல சூரத்துல் ஃபுர்கான், இந்த ரெண்டு சூராவையும் நீங்க படிச்சு பாருங்க. அப்ப இப்படித்தான் நபிமார்கள் இடத்துல உதாரணங்களை சொல்லியும் லாஜிக்க சொல்லியும் அவர்கள் வந்து எதிர்ப்பு செய்தார்கள், நபிமார்களுடைய பேச்சுகளை மறுத்தார்கள். அப்ப இந்த தப்லீக் செய்யறோங்கிற கூட்டமும் ஹதீசுகளை மறுக்கிறதுக்கு இவங்க தங்களுடைய பெரியார்கள் சொன்ன உதாரணங்களை சொல்லி மறுத்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க உண்மையிலேயே ஹதீஸின்படி செயல்படக்கூடியவர்கள் அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தின்படி செயல்படக்கூடியவர்கள் அல்ல, மாறாக ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தை பரிகாசம் செய்யக்கூடிய, ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தை அறிவை கொண்டும் உதாரணத்தை கொண்டும் மறுக்கக்கூடிய கூட்டத்தார்கள் இவங்க. அப்ப நம்ம தாவா செய்வதில் ரெண்டு விஷயங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று என்ன, செய்ய வேண்டிய கட்டளைகளையும் நாம் சொல்ல வேண்டும். இரண்டாவது, தடுக்கப்பட்ட செய்யக்கூடாத பாவங்களை பற்றியும் நாம் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதுவரைக்கும் இன்றைக்கு போதும், நாளைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடரும்.